விவிலிய தேடல் பெரிய விருந்து உவமை பகுதி இரண்டு.
எனது அருமை அன்புள்ளங்களே, உணவு உண்பது என்ற சராசரி குடும்ப நிகழ்வுக்குள் தான் எத்தனை எத்தனை அர்த்தங்கள் பொதிந்துள்ளன. ஆற அமர சிந்தித்தால் அது நமக்கு வியப்பை தரும். அவ்வப்போது குடும்பங்களில் நடைபெறும் விருந்துகளையும் இணைத்து சிந்தித்தால் இன்னும் பல ஆழமான அர்த்தங்கள் வெளியாகும். அன்புள்ளங்களே, உணவு விருந்து என்பன வெறும் உணவு பரிமாற்றம் அல்ல. பக்குவமாய் சமைத்து பரிமாறப்படும் உணவுக்கு பின்னணியில் பாசம், மரியாதை, கடமை, உறவு பிணைப்புகள் என்று எத்தனையோ பல உணர்வுகள், உண்மைகள் வெளிப்படுகின்றன அல்லது வெளிப்படாமல் புதைந்துள்ளன. குடும்ப உறவுகளில் குழப்பம் உருவாகும் போது அது உணவு நேரத்திலோ அல்லது விருந்து நேரத்திலோ கட்டாயம் வெளியாகும். அன்பு நெஞ்சங்களே, பழமை கலாச்சாரங்கள் உச்சநிலையை அடைந்தபோது அங்கு நடைபெற்ற விருந்துகளில் அருவறுக்கத்தக்க செயல்கள் நிகழ்ந்தன. விருந்தினர்கள் வயிறு நிறைய உண்ட பின்னரும் மீண்டும் உண்பதற்காக என்ன செய்தனர்? தாங்கள் ஏற்கனவே உண்ட உணவை வலுக்கட்டாயமாக வெளிக்கொணர்ந்த பின் மீண்டும் தங்கள் வயிறை அவர்கள் நிறைத்தனர் என்ற அருவறுப்பான விவரங்களை நாம் வரலாற்றில் வாசிக்கின்றோம். தங்கள் செல்வ கொழிப்பையும் கலாச்சார உயர்வையும் இவர்கள் உலகிற்கு இவ்விதம் பறைசாற்றினர் என்பதை அறியும்போது மனதில் இதுதான் கலாச்சாரமா என்ற கேள்வி எழுகின்றது. வரலாற்றில், குறிப்பாக மன்னர்களின் வரலாற்றில், விருந்து நேரங்களில் விஷமும் பரிமாறப்பட்டது என்ற கதைகளை நாம் கேட்டிருக்கின்றோம். எனவே அன்பர்களே, உணவு விருந்து என்ற சொற்களுக்குள் விபரீதங்கள் பலவும் புதைந்திருப்பதும் மனித அனுபவம்தான். இத்தகைய ஆபத்தான அருவறுக்கத்தக்க விருந்துகள் பல்வேறு கலாச்சாரங்களில் நிகழ்ந்த சூழலில் இஸ்ரேல் மக்கள் மத்தியில் உன்னதமான உணர்வுகளை வெளிப்படுத்திய விருந்துகள் விவிலியத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. விவிலிய விருந்துகள் மனிதர்களுக்குள் மட்டுமல்ல, இறைவனோடும் விண்ணக தூதர்களோடும் உறவை வளர்த்தது என்பதை விவிலியத்தில் ஆங்காங்கே நாம் காண்கின்றோம். விவிலியத்தில் விவரிக்கப்பட்டுள்ள முதல் விருந்து இறைவனுக்கும் வான தூதர்களுக்கும் ஆபிரகாம் வழங்கிய விருந்து என்பதை தொடக்க நூல் 18 பிரிவிலிருந்து சென்ற விவிலிய தேடலில் நாம் சிந்தித்தோம். அன்பு நெஞ்சங்களே, 4 நற்செய்திகளையும் நாம் புரட்டி பார்க்கும் போது இயேசுவுக்கும் உணவுக்கும் நெருங்கிய உறவு இருப்பது தெரிய வரும். இயேசுவை பொறுத்தவரை அவர் உணவு பரிமாற்றங்களை வயிற்று பசியை போக்கும் தருணங்களாக மட்டும் பயன்படுத்தவில்லை. மாறாக அந்த நேரங்களில் மக்களின் ஆன்மீக பசியையும் அறிவு பசியையும் அவர் தீர்த்தார் என்பதை நாம் தெளிவாக காணலாம். அன்பு நெஞ்சங்களே, உணவு பரிமாற்றங்களை உணர்வு பரிமாற்றங்களாக, உண்மை பரிமாற்றங்களாக இயேசு பயன்படுத்தினார் என்பதை சிந்திக்கும் போது நமது மனம் வள்ளுவரின் குரல்களை எண்ணி பார்க்கின்றது. பொருட்பாலில் அரசியல் என்ற பகுதியில் கேள்வி என்ற பிரிவில் வள்ளுவர் கூறியுள்ள 10 குரல்களில் 2 நம் கவனத்தை ஈர்க்கின்றன.
செவிக்குணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும்.
அதாவது, செவி வழியாக உண்ணக்கூடிய உணவு இல்லாத போதுதான் சிறிதளவு உணவு வயிற்றுக்கு தரும் நிலை ஏற்படும் என்று 412 குறளிலும்,
செவியிர் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாளினும் என்.
அதாவது, செவியால் நுகரப்படும் சுவைகளை உணராமல் வாயால் அறியப்படும் சுவைகளை மட்டுமே அறியும் மனிதர் இருந்தால் என்ன, இறந்தால் என்ன என்ற கேள்வியை எழுப்பும் 420 குறளையும் வள்ளுவர் வழங்கியுள்ளார். அன்புள்ளங்களே, உடல் பசியை தீர்ப்பதை விட அறிவு பசியை, கேள்வி ஞானத்தை தீர்ப்பதே மனித பிறவிகளின் அடிப்படை குணநலனாக இருக்க வேண்டும் என்று வள்ளுவர் கூறியதை இயேசு தன் வாழ்வில் செயல்படுத்தினார். தன்னை நாடி வந்த மக்கள் உணவை தேடி வந்தாலும் மனித வாழ்வில் இன்னும் பல உயர்ந்த தேவைகள் உள்ளன என்று இயேசு பாடங்கள் புகட்டினார். இயேசுவையும் உணவையும் இணைத்து நற்செய்தியில் சொல்லப்பட்டுள்ள அனைத்து நிகழ்வுகளிலும் இதனை காண்கின்றோம். இயேசு உணவருந்தியதாக, உணவை பலுகச் செய்து பரிமாறியதாக கூறப்படும் நிகழ்வுகள் நற்செய்திகளில் குறைந்தது 20 முறையாகிலும் தோன்றுகின்றன. 4 நற்செய்திகளிலும் லூக்கா நற்செய்தியில் இயேசுவுக்கும் உணவுக்கும் உள்ள தொடர்பு இன்னும் அதிக முக்கியத்துவம் பெறுவதை நாம் காண்கின்றோம். இந்த நற்செய்தியில் மட்டும் அன்புள்ளங்களே 10 நிகழ்வுகள் இயேசுவையும் உணவையும் தொடர்பு படுத்தியுள்ளன. வரி தண்டுபவரான லேவியின் இல்லத்தில் ஏனைய வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் இயேசு உணவருந்தினார் என்பது லூக்கா நற்செய்தி 5 பிரிவில் முதல் நிகழ்வாக கூறப்பட்டுள்ளது. இயேசுவின் உயிர்ப்புக்கு பின் அவர் எம்மாவு சென்ற சீடர்களோடும் பின்னர் ஏனைய சீடர்களோடும் உணவருந்தும் நிகழ்வுகள் 9 மற்றும் 10 நிகழ்வுகளாக லூக்கா நற்செய்தி 24 பிரிவில் கூறப்பட்டுள்ளன. அன்புள்ளங்களே, இந்த 10 நிகழ்வுகளிலும் இயேசுவின் முக்கியமான படிப்பினைகள் பலவற்றை நற்செய்தியாளர் லூக்கா பதிவு செய்துள்ளார். எடுத்துக்காட்டாக, லேவி வீட்டில் உணவருந்திய போது அவர் பாவிகளுடன் உணவருந்துகிறார் என்ற குற்றச்சாட்டிற்கு மறுமொழியாக இயேசு சொல்லித்தந்த பாடம் இதுதான்.
நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை. நேர்மையாளர்களை அல்ல, பாவிகளையே மனம் மாற அழைக்க வந்தேன்.
பரிசேயர் ஒருவர் வீட்டில் அவர் உணவருந்திய போது அழைப்பின்றி அங்கு நுழைந்து இயேசுவின் பாதங்களை தன் கண்ணீரால் கழுவிய பெண்ணை பலரும் கண்டனம் செய்தனர். இயேசு அந்த பெண்ணுக்கு மன்னிப்பு வழங்கியதோடு நின்றுவிடவில்லை. நிறைவாக அன்பு செலுத்துவோர் நிறைவாக மன்னிப்பு பெறுவர் என்ற பாடத்தை விருந்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அவர் சொல்லித் தந்தார். இதை நாம் லூக்கா நற்செய்தி 7 பிரிவில் காண்கின்றோம். அன்பு நெஞ்சங்களே, இயேசுவையும் உணவையும் இணைத்து நற்செய்தியாளர் லூக்கா பதிவு செய்துள்ள 10 நிகழ்வுகளில் ஒன்றாக இந்த நற்செய்தியின் 14 பிரிவில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டில் உணவருந்து சென்ற நிகழ்வு கூறப்பட்டுள்ளது. நாம் சிந்திக்க துவங்கியுள்ள பெரிய விருந்து உவமைக்கு இந்த நிகழ்வே பின்னணியாக அமைந்துள்ளது. லூக்கா நற்செய்தி 14 பிரிவின் ஆரம்ப வரிகள் இந்த பின்னணியை இவ்வாறு குறிப்பிடுகின்றன.
ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்தச் சென்றிருந்தார். அங்கிருந்தோர் அவரை கூர்ந்து கவனித்தனர்.
அன்பு நெஞ்சங்களே, இந்த வரிகளில் இயேசுவை சூழ்ந்திருந்த 4 அம்சங்கள் நம் கவனத்தை ஈர்க்கின்றன. ஓய்வு நாள், பரிசேயர் தலைவர் வீடு, உணவருந்தும் சூழல், கூடியிருந்தோரின் கவனம். இந்த 4 அம்சங்களையும் இணைத்து சிந்திக்கும் போது ஓர் இறுக்கமான சூழலை நாம் உணர்கின்றோம். பரிசேயர் தலைவர் இயேசுவை உணவருந்த அழைத்தாரா அல்லது உளவு பார்க்க அழைத்தாரா என்ற கேள்வி எழுகின்றது. கூடியிருந்தவர்கள் ஏன் இயேசுவை அவ்வளவு கூர்ந்து கவனித்தனர் என்ற கேள்விக்கு லூக்கா நற்செய்தி 11 பிரிவு பதில் தருகின்றது. இயேசு பரிசேயர் தலைவர் வீட்டுக்கு விருந்துக்கு செல்லும் முன்பு மற்றொரு பரிசேயர் வீட்டில் அவர் உணவருந்த அழைக்கப்பட்டிருந்தார். அந்த நிகழ்வை லூக்கா நற்செய்தி 11 பிரிவில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம்.
இயேசு பேசிக் கொண்டிருந்த போது பரிசேயர் ஒருவர் தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை கேட்டுக்கொண்டார். அவரும் போய் பந்தியில் அமர்ந்தார். உணவு அருந்து முன்பு அவர் கை கழுவாததைக் கண்டு பரிசேயர் வியப்படைந்தார்.
அன்புள்ளங்களே, வீடுகளில் நுழைவதற்கு முன், பந்தியில் அமர்வதற்கு முன் கழுவும் சடங்குகள் பல இஸ்ரேல் மக்கள் மத்தியில், அதுவும் குறிப்பாக பரிசேயர்கள் மத்தியில் கடைபிடிக்கப்பட்டன. எடுத்துக்காட்டாக, அவர்கள் பயன்படுத்தும் நீர் எவ்வித கலப்பும் அற்ற சுத்தமான நீராக இருக்க வேண்டும். அந்த நீரை பணியாளர் ஒருவர் விருந்தினர் கைகள் மீது ஊற்ற வேண்டும். தானாகவே குழாய்களிலிருந்து வடியும் நீரை பயன்படுத்தக் கூடாது. அன்புள்ளங்களே, இவ்வாறு பல நியதிகள் இருந்தன. இவை எதையுமே கடைபிடிக்காமல் இயேசு விருந்தில் சென்று அமர்ந்தது பரிசேயரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இம்முறை இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவர் வீட்டுக்கு சென்றபோது அவரை பற்றிய வதந்திகள் ஏற்கனவே அவருக்கு முன் அங்கு சென்று அடைந்திருக்கும். எனவே சூழ இருந்தவர்கள் இயேசுவை கூர்ந்து கவனித்தனர். சடங்குகளை, நியதிகளை அவர் பின்பற்றுகிறாரா என்பதை கவனிக்க காத்திருந்தனர். அந்த நேரத்தில் மற்றொரு சவாலான சூழல் இயேசுவுக்கு முன் எழுகின்றது. அங்கே நீர்க்கோர்வை நோயுள்ள ஒருவர் அவர் முன் இருந்தார் என்று நற்செய்தியாளர் லூக்கா குறிப்பிடுகின்றார். நோயுற்ற ஒருவரை பரிசேயரின் தலைவர் தன் வீட்டுக்கு அழைத்திருப்பாரா என்பது சந்தேகம்தான். எனவே நோயுற்றவர் அங்கு தானாகவே வந்திருக்க வேண்டும். அதாவது பரிசேயர் தலைவருடைய வீட்டுக்கு இயேசு வரும் செய்தி அந்த ஊரில் பரவியதால் இயேசுவிடம் குணம் பெறும் ஆவலில் அந்த நோயுற்றவர் அங்கு வந்திருக்க வேண்டும். உணவருந்தும் வேளைகளில் உண்மைகளை சொல்லித் தருவதை தன் வழக்கமாக கொண்ட இறைமகன் இயேசு இந்த சூழலில் எவ்வகையான பாடங்களை சொல்லித்தந்தார் என்பதை நாம் அடுத்த தேடலில் தொடர்ந்து சிந்திப்போம்.
இன்றைய பிப்லிய தேடல் நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.